அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 20 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக மாநிலமெங்கும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அங்குள்ள நிலவரம் குறித்த நேரடி தகவல்கள்.
கிட்டத்தட்ட 200 வீடுகள் எரிந்திருப்பதாகவும், 110 வீடுகள் கடுமையான சேதத்துக்குள்ளாகி இருப்பதாகவும், 38,000 ஹெக்டேர் ஏற்கனவே எரிந்து கிட்டத்தட்ட 86,000 ஹெக்டேர் கடுமையான எரிவு சேதங்களுக்கு உட்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பிலான விவரங்கள் பதிவதற்கான மேலும் ஒரு முன்னெடுப்பு குறித்த செய்திகள்.
இதுவரையில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1,800 விண்ணப்பங்கள் கிடைத்திருக்கின்றது. எங்களுக்கு கிடைக்கிற தகவலின்படி இது 3,000 அதிகப்படும் என்ற ஒரு கருத்து நிலவரம்.
மாலத்தீவு அதிபர் தேர்தலில் மறுவாக்குப்பதிவை அந்நாட்டு காவல்துறை பலவந்தமாக நிறுத்தியிருப்பது குறித்த சர்வதேச அளவிலான கண்டனங்களை தோற்றுவித்திருக்கும் நிலையில் அங்கே என்ன நடக்கிறது என்பது குறித்த ஆய்வு கண்ணோட்டம். நிறைவாக தங்கமண்டில் தங்கிய தமிழர்கள் நெடுந்தொடர் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்டம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சிரியாவின் மைய நகரான ஹமாவில் நடந்த கார் குண்டு தாக்குதலில் குறைந்தபட்சம் 35 பேராவது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 1.5 டன் வெடிபொருளை நிரப்பிய வாகனம் ஹமாவின் கிழக்கு எல்லைப்புறத்தில் முக்கிய சாலையில் சன நெருக்கடி மிக்க நேரத்தில் வெடித்ததாக அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கின்றது. பயங்கரவாதிகளே இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் பொதுமக்கள் அதில் இறந்ததாகவும் ராணுவத்தினர் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த குண்டு ராணுவ சோதனை சாவடியில் வெடித்ததாகவும் ராணுவத்தினரே அதிகமாக பலியானதாகவும் செயற்பாட்டாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். டமாஸ்கஸில் ஜிஹாதி கிளர்ச்சிக்காரர்கள் குண்டு தாக்கு நடத்தி 16 படையினரை கொன்ற மறுதினம் இது நடந்திருக்கின்றது. இதற்கிடையே முறையான அறிவித்தல் இல்லாவிட்டாலும் கூட நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட சிரியா குறித்த மாநாடு நவம்பர் 23 நடக்கும் என்று அரபு லீக் தலைவர் கூறியிருக்கின்றார்.
ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் சுமார் 200 வீடுகள் அழிவடைய காரணமான காட்டுத்தீ காரணமாக அங்கு எதிர்வரும் 30 அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கடுமையான காற்றும் அதிகரித்த வெப்பநிலையும் எதிர்வரும் நாட்களில் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. சிட்னிக்கு மேற்காக நீலமலை தொடர் பிரதேசமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தொடர்ந்தும் பரவி வரும் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு படையினர் போராடி வருகின்றனர். மேலதிக விவரங்களை செய்தி அரங்கத்தில் எதிர்பாருங்கள்.
கடந்த 5 இல்லாத அளவுக்கு வன்செயல்கள் அதிகரித்திருக்கின்ற ஈராக்கில் மீண்டும் தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கின்றன. வடமேற்கு பாக்தாத்தில் ராவாவில் கால்நடையாகவும் வாகனங்களிலும் வந்த பல தற்கொலையாளிகள் போலீஸ், ராணுவ மற்றும் அரசாங்க கட்டிடங்களை தாக்கியிருக்கின்றார்கள். ஈராக்கிய தலைநகரின் வடபகுதியில் சமானாவின் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவரின் வீட்டை மற்றொரு தற்கொலை குண்டுதாரி தாக்கியிருக்கின்றார். இந்த தாக்குதல்களில் குறைந்தபட்சம் 12 பேராவது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சுன்னி கிளர்ச்சிக்காரர்களை அல்கைதாவுடன் தொடர்புபடுத்துவதற்கு இந்த தாக்குதல் சான்றாகலாம் என்று செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள்.
மலேசியாவில் ஆளும் கூட்டணி கட்சிக்குள் பிரதமர் நஜீப் ரசாக் மீண்டும் தனது செல்வாக்கை நிலைநாட்டிக் கொண்டுள்ளார். யுஎம்என்ஓ என்ற ஐக்கிய மலாய்க்காரர்கள் தேசிய அமைப்பான மலேசியாவின் மிக பழமையான கட்சியின் தலைவரான நஜீபுக்கு நேரடியாக போட்டியிருக்கவில்லை. ஆனால் கட்சிக்கின் மற்ற 3 முக்கிய பொறுப்புகளும் அவரது எதிர்ப்பாளர்களான கடும்புக்கு பழமைவாதிகளின் கைகளுக்கு சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடுமையான பாதுகாப்பு சட்டங்களில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கும் பெரும்பான்மை மலாய் இன மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நடைமுறையை மாற்றுவதற்கும் முன்னர் அளித்திருந்த வாக்குறுதிகளிலிருந்து பின்வாங்கியதன் மூலம் பிரதமர் நஜீப் பழமைவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்தி கட்சிக்குள் பிடியை இறுக்கியிருக்கிறார் என்றே அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
மாலத்தீவின் தேர்தல்களை போலீசார் பலவந்தமாக பின்போட்டதை அடுத்து ஒரு காபந்து அதிபரின் கீழ் புதிய அதிபர் தேர்தலை நடத்துமாறு அந்த நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவரான முகமது நசீர் கோரியிருக்கின்றார். பதவிக்காலம் முடிவடையும் தற்போதைய அதிபரான முகமது வாஹிட் அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு புதிய தேர்தலை நடத்துவதற்கு நாடாளுமன்ற சபாநாயகரை அனுமதிக்க வேண்டும் என்றும் நசீர் கேட்டிருக்கின்றார். வாஹிட் அவர்கள்தான் சனிக்கிழமை போலீசாரை பயன்படுத்தி தேர்தலை நிறுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். வாக்காளர் பட்டியலை தேர்தல் போட்டியிட்ட 3 வேட்பாளர்களின் இருவர் அங்கீகரிக்கவில்லை என்று கூறி வாக்குச்சீட்டுகள் தேர்தல் ஆணையத்திலிருந்து வெளியே போவதை போலீசார் அன்று தடுத்துவிட்டார்கள்.
ஜெர்மனியில் ஆட்சித்தலைவி அங்கேலா மெர்க்கலுடன் கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகளை அடுத்த வாரம் ஆரம்பிப்பதற்கு எஸ்பிடி என்ற ஜெர்மனியின் சமூக ஜனநாயக கட்சி இணங்கியிருக்கிறது. தொழிலாளர்களுக்கு ஒரு மணித்தியாளத்திற்கு $11 குறைந்தபட்ச சம்பளம், கல்வித்துறைக்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல நிபந்தனைகளுக்கு மெர்க்கல் இணங்கினால் கூட்டணி சாத்தியம் என்று எஸ்பிடி கூறியிருந்தது. செப்டம்பர் 22 நடந்த தேர்தலில் மேற்களின் மத்திய வலதுசாரி கட்சியின் முன்னைய பங்காளியான சுதந்திர ஜனநாயகவாதிகள் கட்சி படுதோல்வி அடைந்திருந்தபடியால் 41.5% வாக்குகளை பெற்ற மேற்களுக்கு ஆட்சி அமைக்க புதிய கூட்டணி தேவைப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்திகள். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் பரவியிருக்கும் காட்டுத்தீ காரணமாக அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்தியை கேட்டீர்கள். சிட்னி நகரவாசியான பாலா விக்னேஸ்வரன் அவர்களிடம் இந்த காட்டுத்தீ பற்றிய உள்ளூர் தகவல்களை கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
சென்ற வியாழக்கிழமை அன்று இந்த காட்டுத்தீ பரவியதை நாங்கள் நேரடியாகவே எங்கள் வேலை செய்யும் இடங்களிலிருந்து பார்க்கத்தக்கதாக இருந்தது. மேற்கு பிரதேசத்தில் உள்ள ப்ளூ மவுண்டன்ஸ், அதாவது இந்த நீலமலை பிரதேசத்தில் ஆரம்பத்தில் சிறிய அளவில் புகை எழும்பி மிகவும் கருமையான புகை எழும்புவதை ஏதோ அண்மையிலிருந்து பார்ப்பது போன்ற ஒரு தோற்றம் எங்களுக்கு இருந்தது. எங்களுடன் வேலை செய்யும் ஒரு நண்பர் கூட பணி முடிந்து வீட்டுக்கு திரும்ப முடியாத நிலையில் இவாக்குவேஷன் சென்டர் என்று சொல்லப்படுகிற இந்த இடம்பெயர்க்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்படுகிற மையத்திலேயே அந்த இரவு தங்கி அடுத்த நாள் வீட்டுக்கு போகிற தேவை ஏற்படும் அளவுக்கு இந்த காட்டுத்தீ எங்களுக்கு மிகவும் அண்மையில் தான் இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். லிட்காவ் என்கிற நகரத்துக்கு அருகாமையில் அவசர நிலைமையில் இருக்கும் அளவில் இந்த காட்டுத்தீ இருப்பதாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. இதைவிட பால்மோரல், மவுண்ட் விக்டோரியா, ஸ்பிரிங்போர்ட் என்று மூன்று வேறு புறநகர் பகுதிகளிலும் இந்த காட்டுத்தீ இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
எதிர்வரும் நாட்களிலும் அங்கு ஒரு வெப்பம் அதிகமான காலநிலை நிலவக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அதுபோல அம்பகமான காற்றும் வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது அங்கு அந்த காலநிலை எப்படி இருக்கிறது?
இந்த காட்டுத்தீ ஆரம்பித்த சென்ற வியாழனன்று வெப்பநிலை 32-33 பாகை மட்டத்தில் இருந்ததாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. வளமைக்கு மாறான அதிக வெப்பநிலை, வளமைக்கு மாறான அதி குறைந்த மலைவீழ்ச்சி, 2013 கடந்த பல ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் ஸ்ப்ரிங் என்று சொல்லப்படுகிற வசந்த கால வெப்பநிலை மிகவும் உயர்ந்து கிட்டத்தட்ட சரித்திர மட்டத்துக்கான உயர்வில் இருந்தது போன்ற பல விடயங்கள் ஒன்றாக நடந்த அதே நேரத்தில் கடுமையான காற்று, குறைந்த ஈரப்பதன், அதாவது ஹியூமிடிட்டி எல்லாம் இணைந்தே இந்த தீ ஆரம்பித்ததாகவும், கிட்டத்தட்ட 60 ஒவ்வொரு இடங்களில் இந்த தீ தொடர்ந்து எரிந்து வருவதாகவும், வரும் செவ்வாய் புதன்கிழமைகளில் வரத்தக்க மீண்டும் 30 பாகைக்கு மேலே வெப்பநிலை செல்லும் நிலைமையும், 35-45 கிலோமீட்டர் மணிக்கு வேகமாக வீசத்தக்க காற்றும் கிட்டத்தட்ட எதிர்பார்க்கப்படுவதால் அந்த நேரமே இந்த குறிப்பிட்ட தீயின் உச்ச நிலைமை காணப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தனித்தனியாக எரிந்து கொண்டிருக்கும் இந்த சிறு தீக்கள் ஒன்றிணைந்து ஒரு ஃபயர் ஃப்ரண்ட், அதாவது ஒரு நீளமான தீ முனை ஒன்று காற்றுடன் சேர்ந்து நகரலாம் என்ற அச்சமும் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 200 வீடுகள் எரிந்திருப்பதாகவும், 110 வீடுகள் கடுமையான சேதத்துக்குள்ளாகி இருப்பதாகவும், 38,000 ஹெக்டேர் ஏற்கனவே எரிந்து கிட்டத்தட்ட 86,000 ஹெக்டேர் கடுமையான எரிவு சேதங்களுக்கு உட்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
மிகப்பெரிய காட்டுத்தீ என்று இதனை வர்ணிக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக அப்படி ஒரு நிலைமையாக இதனை கருதுகிறார்கள்?
இந்த ப்ளூ மவுண்டன்ஸ் ஏரியாவில் 1994 வந்த ஒரு காட்டுத்தீக்கு பின்னர் 2004 ஆண்டிலும் ஒரு காட்டுத்தீ வந்திருந்தது. கடந்த 9-10 ஆண்டுகளாக மரங்கள் முளைத்து போதிய அளவு இலைகள், இயற்கையான மரங்கள், காடுகள், புதர்கள், புல் என்று இருந்தாலும் கூட அந்த ஃபியூல் லோடு அதிகமாக காணப்பட்டதால் ஒரு கட்டத்தில் ஒரு மின்னலோ அல்லது ஒரு உரசலோ அல்லது தவறுதலாக யாராவது வீசிவிட்டு போகிற ஒரு சிகரெட்டோ நாசவேலைகளோ இவ்வாறான நிலைமைகளை ஏற்படுத்துவது வழக்கமாகவே பேசப்பட்டு வந்திருக்கிறது. இது ஒரு நாசகார அடிப்படையில் நடந்ததாக அறிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் ஃபியூவல் லோடு, உயர்ந்த வெப்பநிலை, குறைந்த மலைவீழ்ச்சி மற்றும் கடுமையான காற்று, லோ ஹியூமிடிட்டி எல்லாம் சேர்ந்தே இந்த தீ பரவியதாகவே பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது.
சிட்னி நகரில் இருக்கும் பாலா விக்னேஸ்வரன். இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பிலான விவரங்களை பதிவதற்கான மேலும் ஒரு முன்னெடுப்பு தற்போது நடந்து வருகிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்காக கடந்த மாதம் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுவுக்கு விவரங்களை வழங்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழுவினர் வடமாகாணத்தில் தகவல்களை திரட்டி வருகின்றார்கள். இதுகுறித்து மன்னார் பிரஜைகள் குழுவின் செயலாளர் தேவசகாயம் புலேந்திரன் சிந்தாத்துறை அவர்களிடம் விவரம் கேட்டேன்.
ஜனங்கள் தங்கடபாடில் தவறவிடக்கூடும் என்பதற்காக நாங்கள் பிரஜை குழு முன்வந்து வடக்கில் உள்ள 5 மாவட்டங்களும் சென்று விவரங்களை திரட்டி அந்த ஆவணங்கள் எல்லாம் சேர்த்து எடுத்து ஆணைக்குழு கையெழுக்கிறதாக இருக்கிறோம். அந்த காலக்கெடு முடிகிறது முன்பாக அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதன்படி எல்லா இடத்தையும் சேர்ந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி சேர்த்து நாங்கள் நேரடியாக கொண்டு போய் ஆணைக்குழுவுடன் கையெழுக்கிறதாக இருக்கிறோம். அத்தோடு இன்னும் நிறைய விண்ணப்பங்கள் வர இருக்கிறதாக நாங்களுக்கு தகவல் வருகிறது. அதனால காலக்கெடுவுகளை கொடுக்க முடியாதபடியால் எங்களுக்கு கிடைக்கிற விண்ணப்பங்களை உடனடியாக 30 தேதிகளை கொடுத்து போட்டு மேலும் ஒரு தவணைக்குள்ள தவணை ஒன்று கேட்டு ஒரு 15 நாள் 20 நாள் தவணை கேட்டு மீதி அப்ளிகேஷன்களையும் திரட்டி கொடுக்கிறதுக்கு தான் நாங்கள் திட்டமிட்டுக்கொண்டு
இருக்கிறோம். அரசாங்கம் ஆணைக்குழுவை நியமித்து அவங்க வந்து பொதுமக்கள்டிருந்து விவரங்கள் எடுக்கிறதுக்கு முதல் நீங்க ஏன் செய்றீங்க? அது அவங்களோட வேலை தானே?
அந்த ஆணைக்குழு விளம்பரத்தில் போட்டிருக்கிறாங்க, பொதுமக்கள் அனுப்பலாம், போத அமைப்புகளும் சேர்த்து அனுப்பலாம் போட்டிருக்கிறாங்க. அதன்படி நாங்கள் செய்யறோம். மக்கள் தவறவிடக்கூடும், சில இடங்களில் தகவல் அவங்களை பூஜை செய்யாத மக்கள் தவறக்கூடும். அதனால காணாப்புன உறவுகளை டவலப்பட்டுக் கொடுக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பம் மறக்கப்படக்கூடும், கிடைக்காம போகக்கூடியதற்காக தான் நாங்கள் முயற்சி ஈடுபட்டுருக்கோம். இதுவரையில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1800 விண்ணப்பங்கள் கிடைத்திருக்கின்றது. எங்களுக்கு கிடைக்கிற தகவலின்படி இது 3000க்கு அதிகப்படும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது.
என்றார் சிந்தா துறை அவர்கள். காணாமல் போயுள்ளவர்கள் பற்றிய தகவல் திரட்டும் நிலையத்திற்கு தகவல்களை தெரிவிப்பதற்காக வந்திருந்த சிலரை நாம் சந்தித்த போது
2007 5 மாதம் 14 தேதி என் மகனும் 4 பேரும் மீன் பிடிக்க போனாங்க. போன நேரம் அந்த இடத்துல ராணுவம் தான் ரோந்து வந்தது. அந்த ராணுவம் இந்த பிள்ளைகளை பிடிச்சிக்கிட்டு சேட்டெல்லாம் கலட்டி கையை உயர்த்தி இருக்கிற நேரம் கொஞ்சம் வயசு போனவங்க கண்டிருக்காங்க. கண்ட உடனே இவங்களை கூப்பிட்டு தாங்க இந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்கோம்னு சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பிறகு நாங்கள் ஓடி போயிட்டு எல்லாம் அந்த குள பக்கம் எல்லாம் தேடினோம். அந்த நேரத்தில் எங்க பிள்ளைகள் எதுவுமே கிடைக்கல. பிறகு வந்து கல்முடு ராணுவத்திட்ட சொன்னோம். கல்முடு ராணுவமும் தேடித்தரமும்னு சொல்லி அவங்களும் எந்த பதிலும் எங்களுக்கு கொடுக்கல. கேட்கிற போது தேடித்தரதாங்க, இதுவரைக்கும் அவங்க தேடி தந்த பாடு இல்லை. நாங்கள் படாத துன்பம் இல்லை, படாத வேதனை இல்லை, இரவு பகலாக எங்க பிள்ளைகளை நினைச்சே தான் கவல் போறோம்.
எனது கணவர் 2009 5 மாதம் 14 தேதி ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்து ராணுவத்தில் சரணடைந்து இதுவரையும் எங்களுக்கு எது ஒரு முடிவும் இல்லை. 4 பிள்ளைகள் எனக்கு. என் வீட்டில் எஸ்டிஎஃப் இருக்கிறதபடியா நான் தற்காலிகமா ஈச்சங்குளத்துல இருக்கிறேன். எங்களோட காணிகளை தோட்டம் செய்து கொண்டு எங்க வீட்டுல மட்டும்தான் எஸ்டிஎஃப் கொஞ்சம் பேரா வருத்தி இருக்கிறான். வீடும் விட இல்ல, சின்ன குடிசை போட்டு தான் இருந்து அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில தோட்டம் அதில் செய்து எந்த காலத்தை கழிக்கிறேன். இப்படியே நாங்கள் தேடி தேடி அலைஞ்சு கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு மதிலும் இல்லை. எங்களுக்கு விவரம் தர சொல்லி அறிவிச்சுதான் வந்து விவரம் கொடுத்துட்டு இருக்கிறோம்
என தெரிவித்தனர். ஆயினும் காணாமல் போயிருப்பவர்களின் பிரச்சனையானது தீர்க்கப்படாத ஒரு தொடர் பிரச்சனையாக இருக்கும் போது அது பற்றிய தகவல்களை தெரிவிப்பதில் பொதுமக்கள் மத்தியில் அதிக ஆர்வத்தை காண முடியவில்லையே, இது ஏன் என்று மன்னார் பிரஜைகள் குழுவின் செயலாளர் சிந்தாத்துறை அவர்களிடம் மீண்டும் கேட்டேன்.
90ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய வரை கூட சில காணாப்பு நடந்து கொண்டு நடந்துகிறது. இந்த பல வருடங்களாக மக்கள் பல இடங்களுக்கு விண்ணப்பித்து போலீஸுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ICRC மற்ற ஆணைக்குழுக்கள் பல நியமிக்கப்பட்டன. அத்தனை பேருக்கு அனுப்பி கூட இதுவரை எந்த தகவலும் கிடைக்காத படையினாலும் மக்கள் விரக்தி அடைந்து உண்மையில வெறுப்படைஞ்சு போயிருக்கிறாங்க. அந்த காரணமாக இவங்கள் கூப்பிட்டு பாஞ்சு நாங்கள் என்ன நடக்க போதோ என்றாலும் எங்கள்ட்ட வந்து என்ன சொல்றாங்க, நீங்க கூப்பிட்டு கூட பாஞ்சு நடக்க போதா இவ்வளவு காலம் கலைஞ்சு போயிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் கூட இது இறுதி முயற்சியாக செய்து பார்ப்போம்னு சொல்லி ஒரு மனம் ஒரு அளவு பெரிய குழு வந்து குருமூலமா பதிவுகின்றக்காக நாங்கள் வந்து செய்யறோம்
அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு காணாமல் போயுள்ளவர்கள் பற்றிய விசாரணைகளை நடத்துவதற்காக தனியான விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று சிபாரிசு செய்திருந்தது. அதற்கு அமையவாகவே ஜனாதிபதி இந்த புதிய ஆணைக்குழுவை நியமித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் காணாமல் போயுள்ளவர்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் முறையான நம்பகமான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று ஐநாவும் சர்வதேச நாடுகளும் இலங்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற நிலையிலேயே அரசாங்கம் இந்த புதிய ஆணைக்குழுவை நியமித்திருப்பதாகவும் இது ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாகவே தெரிகின்றது என்றும் அவதானிகள் கூறுகின்றார்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். மாலத்தீவின் தேர்தலை காவல்துறையினர் பலவந்தமாக தடுத்து நிறுத்தியதை தொடர்ந்து தற்போதைய அதிபர் பதவி விலக வேண்டும் என்றும் ஒரு காபந்து அரசின் கீழ் அதிபர் தேர்தலில் நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவரான முகமது நஷீத் கூறியிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் கேட்டீர்கள். மாலத்தீவு அதிபர் தேர்தல் தொடர்ந்தும் 2வது முறையாக இடைநிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அங்கே என்னதான் நடக்கிறது என்று BBCயின் தெற்காசிய பிராந்திய ஆசிரியர் அன்பரசனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் அதிபருமான முகமது நஷீத் அவர்கள் இதிலே பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. தற்போதைய ஜனாதிபதி முகமது வாஹித் அவர்கள் பதவியில் இருக்கும் வரை மாலத்தீவில் முறையான தேர்தல் நடைபெறாது. எனவே அவர் பதவியை விட்டு விலக வேண்டுமென கோரியிருக்கிறார். இது தவிர தன்னுடைய ஆதரவாளர்களையும் தொடர்ந்து போராடுமாறும், ஏனென்றால் இந்த தேர்தல் நடைபெற்றாக வேண்டும், எனவே நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள், சோர்வு கொள்ளாதீர்கள் என்று தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் அவர் வந்து ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். இவருடைய குற்றச்சாட்டுக்கு பிறகு பதிலளித்த ஜனாதிபதி அலுவலகத்தினுடைய பேச்சாளர் இதை மறுத்திருக்கிறார். இதை அவர் கூறும் கருத்து என்னவென்றால் முகமது வாஹித் அவர்கள் தேர்தல் நடைபெற வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். அதே நேரத்தில் இது ஒரு முறையான தேர்தலாக இருக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய அரசினுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது என்ன காட்டுகிறது என்றால், இன்னும் சில வாரங்களுக்குள் ஒரு புதிய அதிபரை தேர்ந்தெடுத்தாக வேண்டும், புதிய அரசாங்கம் அங்கு பதவியேற்றாக வேண்டும். ஒரு அரசியல் நெருக்கடி, ஒரு அரசியல் சாசன சட்ட நெருக்கடி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு சிறு தீவு நாடு, பெரும்பாலும் சுற்றுலா பயணிகளை சார்ந்தே, அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை சார்ந்தே இருக்கக்கூடிய நாடு. இத்தகைய ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டு போராட்டங்கள் ஏற்படுமானால் அதனுடைய சுற்றுலாத்துறையும் பாதிக்கும், இதன் விளைவாக பொருளாதாரமும் பாதிக்கும்.
சரி, இந்த அரசியல் இழுபறி என்பது அந்த உள்ளூர் பிரச்சனைகளின் வெளிப்பாடா, இல்லை இதில் சர்வதேச அல்லது பிராந்திய அரசுகளுடைய பங்களிப்பும் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
மாலத்தீவு வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் மமூன் அப்துல் கயூன் என்பவருடைய தலைமையில் தான் ஆட்சியில் இருந்தது. அங்கு வந்து ஒரு பல கட்சி ஜனநாயகம் என்பது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன் தான் ஏற்படுத்தப்பட்டது. எனவே இது வந்து ஜனநாயகம் மிக மிக ஒரு தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இங்கு இந்த மக்களாட்சி முறை நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் காமன்வெல்த், அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுடைய கருத்து. அவர்களும் இதற்கான ஆதரவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய இந்த பிராந்தியத்திலே ஒரு முக்கியமான நாடு என்பதால் மாலத்தீவிலே என்ன நடக்கிறது என்பது குறித்து அது மிகவும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறது. உதாரணமாக, இந்திய வெளியுறவுத்துறை செயலர் இந்த கடந்த சனிக்கிழமை தேர்தலுக்கு முன்பாகவே மாலத்தீவு சென்று அங்குள்ள நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அங்கு சென்றிருந்தார்.
இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் அங்கே சென்ற பிறகுதான் இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது என்பது இந்தியாவுக்கு மாலத்தீவில் இருக்கும் செல்வாக்கு சரிந்து கொண்டிருப்பதை காட்டுவதாக நாம் புரிந்து கொள்ளலாம்.
இந்தியாவின் செல்வாக்கு அங்கு சரிந்துவிட்டது என்று உடனடியாக கூற முடியாது. ஆனால் செப்டம்பர் மாதம் நடைபெற்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தலை இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா போன நாடுகள் பாராட்டின. அந்த தேர்தலிலே முறைகேடுகள் நடைபெறவில்லை என்று கூறின. அதனைத் தொடர்ந்துதான் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இப்பொழுது 2வது முறையாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் இதற்காக அவர் அங்கு அனுப்பப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது நடந்திருப்பது என்பது நிச்சயமாக இந்தியாவிற்கு ஒரு பின்னடைவாகத்தான் பலரும் பார்ப்பார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவும் உடனடியாக ஒரு அறிக்கையினை வெளியிட்டு தன்னுடைய வருத்தத்தையும் தன்னுடைய விமர்சனத்தையும், இது உடனடியாக அங்கு தேர்தல் நடைபெற வேண்டும், முறையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் கூட அந்த அறிக்கையிலே அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.
பிபிசியின் தெற்காசிய பிராந்திய ஆசிரியர் அன்பரசன். அடுத்து அறிவியல் செய்தி ஒன்று. எலக்ட்ரானிக் பிளட், அதாவது மின்னணு ரத்தம் என்று அழைக்கப்படும் திரவம் மூலம் மின்சாரம் பாய்ச்சப்பட்டு இயக்கப்படும் புதிய அதிவேக கணினியின் மாதிரி வடிவமைப்பை பிரசித்தி பெற்ற IBM நிறுவனம் செயற்படுத்தி காட்டியிருக்கிறது. இதுகுறித்த பிபிசியின் அறிவியல் செய்தியாளர் ஜேம்ஸ் மோர்கனின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
IBM கம்ப்யூட்டர் நிறுவனம் மனித மூளையைப் போல மின்னணு ரத்தத்தால் சக்தி பெற்று இயங்கக்கூடிய கம்ப்யூட்டர் மாதிரி ஒன்றை கண்டுபிடித்திருக்கின்றது. இயற்கையில் மனித மூளை எவ்வாறு இயங்குகின்றது என்பதிலிருந்து ஆராய்ந்து இதனை தாம் தயாரித்து வருவதாக கூறுகின்ற அந்த நிறுவனம், இந்த கம்ப்யூட்டரும் மனித மூளையைப் போல ரத்தம் போன்ற ஒரு வகை திரவத்தால் சக்தியை பெறுவதுடன் அதே திரவத்தால் தன்னை வெப்பம் நீக்கி குளுமைப்படுத்திக் கொள்ளும் என்றும் கூறுகின்றது. மிகப்பெரிய கணினி சக்தியை மனித மூளை மிகவும் குறுகிய இடத்துக்குள் தேக்கி வைத்துக் கொள்வதுடன் அதற்காக வெறுமனே 20 வாட்டுகள் சக்தியை மாத்திரம்தான் அது பயன்படுத்தவும் செய்கின்றது. இந்த அளவுக்கு செயல்திறன் மிக்க ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குவதுதான் தமது திட்டம் என்று IBM கூறுகின்றது. இதில் குருதி சுற்றோட்ட தொகுதி போன்ற ஒன்று ஒரு வகை மின்னணு ரத்தத்தை கணினியின் ஊடாக ஓடச் செய்வதன் மூலம் அந்த கணினிக்கான சக்தியை அதன் உள்ளே கொண்டு செல்லும். அத்துடன் அதிலிருந்து வெப்பத்தை அது வெளியே கொண்டு வந்துவிடும். ஜூரிச்சில் இருக்கின்ற இந்த நிறுவனத்தின் சோதனை கூடத்தில் இந்த வகையில் செயற்படக்கூடிய ஒரு அடிப்படை கணினி அலகை செயற்படுத்தி செயல்முறை முழக்கம் வழங்கிய IBM நிறுவனத்தின் விஞ்ஞானிகளான டாக்டர் பேட்ரிக் ருச் மற்றும் டாக்டர் புருனே மைக்கேல் ஆகியோர் இப்போது இருக்கின்ற கணினிகளை பொறுத்தவரை அவற்றில் 1% பகுதி மாத்திரமே தகவல்களை துவக்குவதற்காக பயன்படுவதாகவும், ஆகவே இந்த புதிய முறை பயன்பாட்டுக்கு வந்தால் மிகவும் சிறப்பான கணினியை தம்மால் உருவாக்கிவிட முடியும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதாவது 2060 முழுமையடையக்கூடிய இந்த முயற்சியின் மூலம் தற்போதைக்கு ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தின் அரைவாசி அளவுக்கு பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு கணினியை ஒரு மேசையில் வைக்கும் அளவுக்கு சிறியதாக உருவாக்கிவிட முடியுமாம். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை ஒரு சர்க்கரை கட்டி அளவுக்குள் அடக்குவதுதான் தமது நோக்கம் என்கின்றார்கள் அவர்கள். அதற்கு தற்போதைய மின்னணுவியலில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டுமாம். அதாவது எமது மூளையை நிறைய பயன்படுத்தி மூளையைப் போல கணினி செயற்படுவதற்கான ஒரு முறையை கண்டுபிடிக்க வேண்டுமாம். இன்று இருக்கின்ற எந்த கணினியை எடுத்துக்கொண்டாலும் அவற்றை விட எமது மூளை 10,000 தடவைகள் அதிகமான உணர்திறன் மிக்கவையாகும். மிகவும் அதீத செயற்திறன் மிக்க வழியில் சக்தியையும் வெப்பத்தையும் கடத்தக்கூடிய இரத்த நாளங்களையும் நாடிகளையும் கொண்ட ஒரு நுண்ணிய சுற்றோட்ட தொகுதி இருந்தால் மாத்திரம்தான் இது சாத்தியமாகும். இன்றைய நிலையில் ஐபிஎம் நிறுவனத்தின் அதி தீவிரமான சக்திமிக்க கணினியாக இருப்பது வெட்சன் என்னும் ஒரு கம்ப்யூட்டர். அமெரிக்காவில் தொலைக்காட்சி பொது அறிவு போட்டியில் இரண்டு மனித மூளைசாலிகளை அது தோற்கடித்துவிட்டது. மனித மூளையை கணனி வென்றுவிட்ட ஒரு சரித்திர முக்கியத்துவம் மிக்க வெற்றியாக இது பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த போட்டி நியாயமற்றது என்று இந்த விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் மனித மூளை அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பயன்படுத்திய சக்தி வெறுமனே 20 வாட்டுகள் மாத்திரம்தான். ஆனால் இந்த வெட்சன் கம்ப்யூட்டரோ அதற்கு 85,000 வாட்டுகள் சக்தியை பயன்படுத்தி இருக்கின்றது. ஆகவே கம்ப்யூட்டரின் அளவு மாத்திரமல்ல, சக்தி சேத்திரனும் கூட அடுத்த தலைமுறை கணினிகளில் மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது. இதற்கு இந்த புதிய மூளையை, மின்னணு இரத்தத்தை அடிப்படையாக கொண்ட கணினிகள் பதில் கூறும் என்கின்றார்கள் ஐபிஎம் நிறுவனத்தின் விஞ்ஞானிகள்.
பிபிசியின் அறிவியல் செய்தியாளர் ஜேம்ஸ் மோர்கனின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள், பர்மிய தமிழர்கள் குறித்த நெடுந்தொடரின் 8ஆம் பாகம். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன்.
பர்மாவில் சமீபத்தில் தலை தூக்கியிருக்கின்ற பௌத்த பேரினவாதத்தால் முஸ்லீம்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் இந்து தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் மத ரீதியான வன்முறைகளுக்கு ஒருபோதும் இலக்கானதில்லை. பௌத்தமும் இந்து சமயமும் பல தளங்களில் இங்கே உறவாடுகின்றன. இந்த சமய தொடர்புகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரங்கூனில் உள்ள ஒரு காளி கோவிலில் உச்சிகால பூஜை நடக்கிறது. கோவிலில் பல்வேறு கடவுள்களின் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. கருவறைக்கு அருகே மௌன நிலையில் புத்தரும் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கும் பூஜை செய்யப்படுகிறது.
அமோபாத சமஸ்வர சத்ரவார ஸ்ரீ பரமேஸ்வர வித்யார்த்தம் கரிஷமானஸ்ய தேவா அனுக்கிரக பிரசாசித்யார்த்தே புத்த பூஜார்த்தம் கரிஷமானஸ்ய சகல மங்களம் பவித்ரான் சுபமஸ்தோ. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி.
இங்குள்ள அனைத்து ஹிந்து கோயில்களிலும் புத்தரின் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. சில கோயில்களின் கோபுரங்களில் கூட புத்தர் காட்சியளிக்கின்றார். வைணவத்தில் கூறப்படும் தசாவதாரத்தில் ஒரு அவதாரமாகவே பல கோயில்களில் புத்தர் போற்றப்படுகின்றார். வேறு சில கோயில்களில் புத்த ஜாதக கதைகள் சித்திரமாக தீட்டப்பட்டிருக்கின்றன. புத்தரின் சிலைகளையோ படங்களையோ வைக்குமாறு எவ்வித நிர்பந்தமும் தமக்கு எக்காலத்திலும் கொடுக்கப்பட்டது கிடையாது என்கின்றார் காளி கோயிலின் குருக்கள் பரமசிவ சிவாச்சாரியார்.
அவர் ஒரு குருமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்கலாம், ஒன்றும் தவறு ஒன்றும் ஏற்படாது, வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையில் தான் எல்லாருமே கோயிலில் வச்சுருக்காங்க. இல்லை பிரிஞ்ச நாடு இல்லையா, இப்போ இந்துக்களே சொல்லணாக்கா 120% தான் நம்ம ஆளுங்க, மற்ற 80% அவங்க ஜனங்க தான் என் பர்மிய சீனாக்காரவங்க. இந்த மாதிரி தான் கோயில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனை பண்ணுற மாதிரி அவங்க அர்ச்சனை பண்ணுறாங்க, பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க.
அகில மியான்மர் குருக்கள் சங்கத்தின் தலைவராகவும் இவர் இருக்கின்றார். கோவிலுக்கு வரும் பர்மிய பெண்கள் தேங்காய்களை உடைத்துச் செல்கின்றனர். வேறு சில பர்மியர்கள் அர்ச்சனை தட்டோடு கோயிலுக்குள்
செல்கின்றனர்.
உடம்பு நல்லா இல்லையா, தொழிலுக்கு நல்லா இல்ல, இந்த தொழிலுக்காண்டே எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணி விடுங்க அப்படின்னு.
இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் ஆழமானது என்கின்றார் பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்திருக்கின்ற ஆரிய சண்முக சிவாச்சாரியார்.
பர்மியர்களும் நம்ம இந்துக்களும் ரொம்ப பக்தர்கள் நண்பர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு விழாக்கள் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கும்போது பர்மிய நாட்டில் வந்து புத்தர் பகவான் முன்ன போயிட்டு இருக்கார் உற்சவ காலங்களில். அதுக்கு பிறகு முருகபெருமான், அதுக்கு பிறகு அம்மன்கள் ஊர்வலம் வரும்போது புத்தருடைய வழிபாடும் நம்மளும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சில பர்மியர்கள் நம்ம நாட்டில் தீமிதியும் நடத்துகிறாங்க. ஒரு தீமிதி நடத்தினா 500 பேர் தீமிதிச்சா எப்படி அவங்களுடைய பர்மியர்கள் 300 பேர் தீமிதிக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ நம்மளை வந்து அவங்க வேற்றுமை இல்லாமல் நினைக்கிறாங்க, நாங்களும் வேற்றுமை இல்லாமல் நடந்துக்கிறது.
ரங்கோனில் இருக்கும் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலின் நிர்வாகியான தேவராஜோ பெரும்பான்மையினரை அனுசரித்து போவதால் நன்மையே என்கிறார்.
மொத்த குருக்கு வந்து அவங்க பிரச்சாரத்தை சொல்கிறாங்கன்னா இந்துக்களுக்கு வந்து நம்மளோட சம்மந்தம் இல்லை, இந்துக்கள் வந்து நம்மளோட இணைஞ்சவங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. இஸ்லாமியர் தான் நம்மளோட இணைஞ்சு போக மாட்டாங்க, நம்மளோட வழிபாடுக்கு செய்கிற பிரசாதங்க மூலம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. பௌத்த நாட்டில் வாழ்ந்து பௌத்த தர்மத்தை வந்து எதிர்த்து இருக்கிற மாதிரி இருக்குன்றது அவங்களோட போதனையில் உண்டு. ஆனால் இந்துக்கு வந்து பிரச்சனை இல்லை, இந்துக்கு மொத்த மொத்தமும் ஒன்று சேர்ந்தது மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க. எங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராது.
ரங்கூனில் இருக்கும் ஸ்வேடகாம் பகோடாவில் பௌத்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர். புத்தர் வாழ்ந்த காலத்தில் அவரை சந்தித்த இரண்டு பர்மிய வர்த்தகர்கள் புத்தரின் எட்டு தலைமுடியை பெற்று வந்ததாகவும் புத்தர் காலத்திலேயே அவரின் சமயமும் இங்கே வந்துவிட்டதாகவும் உள்ளூரில் நம்பிக்கைகள் இருக்கின்றன. புத்தரின் தலைமுடியும் அவர் தொடர்புடைய மேலும் மூன்று பொருட்களும் புதைக்கப்பட்ட இடத்தில்தான் இந்த பகோடா கட்டப்பட்டிருக்கிறது என்பது மக்களின் நம்பிக்கை. குன்றின் மேலிருக்கின்ற இந்த பகோடாவின் கோபுரம் 99 மீட்டர் உயரமுடையது. பொன்னால் வேயப்பட்டது. பதின்ம வயதில் இருக்கும் பர்மிய பெண்கள் மகிழ்ச்சியுடன் பகோடாவின் தரையை துப்புரவு செய்கின்றனர். உலகெங்கும் உள்ள மக்கள் இந்த கோயிலுக்கு வருகின்றனர். பௌத்தர்கள் ஹிந்து கோயிலுக்கு வருவது போல பல ஹிந்துக்கள் இங்கே வந்து செல்கின்றனர்.
என் பேர் நதியா. புத்தர் மேலே நம்பிக்கை இருக்குது. புத்தரை நம்பிக்கை வர பண்ணுகிறோம். புத்தருக்கு சாணம் பண்ண உதவி பண்ணுவோம்.
இவங்க பூவெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. பூவை எங்கே கொடுப்பீங்க?
பூவை சாமிக்கு வைக்க.
ஏதாவது வித்தியாசம் பார்க்குறீங்களா இந்து மதத்துக்கும் புத்த மதத்துக்கும்?
இல்லை, இல்லை வித்தியாசம் பார்க்க மாட்டோம்.
தமிழும் கும்பிடுவோம். இந்த மாதிரி புத்தர் கண்டா எல்லாத்தையும் நம்ம கும்பிட்றது.
புத்தர் கோயிலுக்கு ஏதாவது படையெல்லாம் செய்வீங்களா?
அதெல்லாம் செய்கிறது இல்லை. அதை பற்றி இது கொளுத்துறது போய் கும்பிட்றது இதை மாட்டம் மறக்கிறது இல்லை. இந்த சாமியாக இருந்தாலும் எல்லாரும் கும்பிட வேண்டியதான்.
பகோடாவில் வைக்கப்பட்டிருக்கின்ற சிறிய புத்தர் சிலைக்கு யார் வேண்டுமானாலும் அபிஷேகம் செய்யலாம். உலகில் உள்ள மிகவும் பழமையான பகோடா இதுதான் என்று பர்மியர்கள் கூறுகின்றனர். ஆய்வாளர்களோ இந்த பகோடா 6ஆம் நூற்றாண்டுக்கும் 10ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மோன் என்ற இனப்பிரிவினரால் கட்டப்பட்டிருக்கலாம் என்கின்றனர். இந்த நாட்டில் சிறிய ஊர்களில் கூட மடாலயங்கள் இருக்கின்றன. அவற்றில் சில கலைத்திறனை வெளிக்காட்டும் வகையில் மிகவும் அழகாக வடிவமைத்து கட்டப்பட்டிருக்கின்றன. 90% பேர் தேரவாத பௌத்தத்தை பின்பற்றுவதால் துறவிகளுக்கு சமூக மரியாதை இருக்கிறது. மடாலயங்களுக்கு நிலங்களும் ஏராளமான சொத்துக்களும் இருக்கின்றன. வரலாற்று ரீதியாக விடுதலைப் போரில் பிக்குகள் பங்கெடுத்திருக்கின்றனர். அரசியல் மாற்றங்கள் கோரியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு பௌத்த துறவிகள் தெருவில் இறங்கி போராடினர்.
அவங்க வந்து இந்த நாட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாள் இப்படி யாசகம் வாங்குவாங்க பெண் துறவிகள்.
3 அடிக்கும் குறைவாக இருக்கின்ற 6-7 வயதான சிறுமிகள் மொட்டை எடுத்துக்கொண்டு இளஞ்சிவப்பு நிற அங்கிகளை அணிந்து கொண்டு பிச்சை எடுக்கின்றனர். நாட்டில் துறவரம் ஒரு தொழிலாக இருக்கிறது. இராணுவத்தின் எண்ணிக்கையை விட பிக்குகளின் எண்ணிக்கை அதிகம். 500,000 பேர் துறவு
கொண்டிருக்கின்றனர்.
விளையாட வேண்டிய வயதில், படிக்க வேண்டிய வயதில், உழைக்க வேண்டிய வயதில் இருக்கும் பலர் மந்திரங்களை முணுமுணுத்து நாட்களை கடத்தி கொண்டிருக்கின்றனர். சில தமிழர்களும் மதம் மாறியிருக்கின்றனர். துறவு பூண்டிருக்கும் கணேசனிடம் புத்த மதம் குறித்து பேச முயன்றேன்.
நீங்கள் பௌத்த துறவியானீங்க?
பௌத்த துறவியானது நம்மளுக்கு உடுத்த ஆசையாக இருந்துச்சு. அதனால் உடுத்தி பார்த்தோம். இப்போ 2 வருஷம் ஆகும். இதில் இருந்தோன்னா இதில் என்ன கருத்து இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுச்சு.
இந்து மதத்தில் இல்லாத பௌத்த மதத்தில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க?
பௌத்த மதத்தில் வந்து முதல்ல வந்து புத்தர் சாமி தான் நம்மளுக்கு வந்து சாமி தான். புத்தர் சாமி முடிஞ்சதுன்னா மற்ற சாமிங்க, புத்தர் முடிஞ்சதுனா அந்த வாகனத்தில் மற்ற சாமிங்க வர்றாரு. மனசுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறருங்க, கொஞ்சம் சுத்தம் பத்தமாக இருக்கிறருங்க, இந்த சாமி சன்னியாச்சி மாதிரிக்க உடுத்தி இந்த கழுப்பு கிளுப்பு கழிக்கிற மாதிரிக்கிறான் சாமி வாகனம் மாதிரிக்க உடுத்தி பார்க்கணும்.
கண் பார்வை பாதிப்புடைய இவர் 2ஆம் வகுப்பு வரை தான் படுத்திருக்கின்றார். ஆனால் மதம் மாறியவர்கள் எல்லோரும் உண்டு உறங்குவதற்காகத்தான் மதம் மாறினார்கள் என்று சொல்லிவிட முடியாது. புத்த மதத்தை வளர்த்தமைக்காக அரசின் விருது பெற்றிருப்பவர் காதி முருகேசன். தன்னுடைய மனமாற்றத்தின் காரணத்தை அவர் விளக்கினார்.
புத்தர் போதனையில் நாங்கள் போய் தவம் செய்து பார்க்கும்போது அது எனக்கு பிடித்தமாக இருக்குது. நம்ம ஆளு ஆடும் கோழியும் வெட்டிட்டு தர அது எனக்கு பிடிக்கலை. இந்த காட்டேரினி சொல்லி மோழ்மியன் போகிற பாதையில் ஒரே ரவையில் 70,000-80,000 கோழிகளை வெட்டி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் தான் நிப்பாட்டிட்டேன். நான் அரசாங்கத்துக்கு மனுக்கள் செய்து அறவே இப்போ நின்று போச்சு. பீலிக்கானில் வந்து தண்ணி பண்டிகையும் போது நிறையா வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் நான் தான் நிப்பாட்டினேன். இதெல்லாம் பாவச் செயல், இதில் பலன் இல்லை அப்படின்னு. இப்போவும் பல இடத்துகளில் வெட்டிக்கிட்டு சில பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் என்னால் ஏண்ட வரையிலும் அதுகளை தடை பண்ணிடுவேன். ஏன்னா உயிர் எல்லாம் ஒரே, யானையிலிருந்து எறும்பு வரையிலும் உயிர் ஒன்று, உருவம் தான் வித்தியாசம்.
இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையே பொதுவாக நல்ல உறவு இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலான உறவு இதற்கு நேர் மாறாக இருக்கிறது. அது குறித்தும் பர்மாவில் இருக்கின்ற தமிழக முஸ்லீம்களை குறித்தும் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் நெடுந்தொடர் கேட்டீர்கள்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.